நமஸ்காரம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதர் முன்னால் அயோத்தியில் இருந்தார். இக்ஷுவாக்கு குலத்து மன்னர்கள் எல்லாம் அவரை பூசித்தனர். ராமனும் அவரை பூசித்திருக்கிறார். பின்னால் ராமர்தான் அவரை விபீஷணனுக்கு கொடுக்க விபீஷணன் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பெரிய பெருமாளை எழுந்தருளப் பண்ணினார்னு கூறியிருக்கிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், ராமரும் பகவான் ரங்கநாதரும் பகவான், தானே தன்னை பூசித்துக் கொள்வாரா, இது கூடுமா, இதற்கு பதில் என்னன்னு கேட்டிருந்தார். இந்த ஓரிடம் மட்டும் இல்லை, இதேபோல் வேறு சில இடங்களும் பார்க்கலாம். இன்னைக்கு திருநாராயணபுரம்னு சொல்லப்படும் மேல்கோட்டை, அங்க இருக்கக்கூடிய ராமப்பிரியன் என்னும் பெருமான் உற்சவமூர்த்தி, அவரும் முன்னால் அயோத்தியில் இருந்திருக்கிறார். ராமன் ராமப்பிரியரை பூசித்திருக்கிறார், அதனால்தான் அவருக்கு ராமப்பிரியனே பெயர். அதே போல ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிற்று. நடுவில் அக்னி ருக்மிணியின் கைபிடித்து அவள் திருவடியை தொட்டு கண்ணன் சப்தபதி பண்ணுகிறார். 7 அடி எடுத்து வைத்து அக்னியை வலம் வருகிறார். அப்ப வேதாந்த தேசிகன் யாதவாபுதயம்ங்கிற நூலில் விசாரித்துக் கொண்டார், நடுவில் இருக்கும் அக்னியும் பகவான் தான், அவருக்கும் அந்தராத்மா, வெளியில சுத்தின் இருக்கிறவரும் பகவான் தான், அப்ப தானே தன்னை வலம் வந்து கொள்ளுவாரா, அக்னி அவர் தான், வெளியில சுத்துறவரும் அவர் தான், அப்ப தானே எதற்காக வலம் வர வேண்டும், இதுவும் அதே மாதிரி கேள்விதான். இன்னொன்னு, பகவானுடைய திருவடி, அதைத்தானே திருமண் நாமமாக பக்தர்கள் போட்டுக் கொள்ளுகின்றனர், நெத்தியில் இட்டுக் கொள்ளுகின்றனர். அப்ப பெருமானுடைய திருவடிங்கிறதுக்காக பக்தன் நெத்தியில் இட்டுக்கிறது புரியுது, ஆனா பெருமானுடைய நெத்தியிலேயே அது எதற்காக? பல கோவில்களும் இப்ப பெருமானுடைய நெத்தியிலேயே திருமண் காப்பு நாமத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன, தன் திருவடி எடுத்து தானே நெத்தியில வைத்துக் கொள்வாரா, எதற்காக? இந்த கேள்வியும் வரும். ராமானுஜர் தான் மீண்டும் மணவாள மாமணிகளாக அவதரித்தார். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர், ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் மணவாள மாமணிகள், ராமானுஜர் தான் மணவாள மாமணிகளாக அவதரித்தார்னால், மணவாள மாமணிகள் ராமானுஜரை புகழ்ந்து தோத்திரம் செய்து 2 முக்கியமான நூல்களை இயற்றியுள்ளார். அப்ப தானே தன்னை புகழ்ந்து கொள்வாரா, தோத்திரம் செய்து கொள்வாரா, அவர் தானே இவராக அவதரித்திருக்கிறார். இன்னொரு இடம் சொல்றேன், நரநாராயணர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நரனும் நாராயணனும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். பதரிகாசிரமத்தில் தான் நரநாராயணர்கள் பிறந்து இருந்தனர். பெருமாளே சிஷ்யராகவும் உட்கார்ந்துக்கிறார், அவரே ஆச்சாரியனாகவும் இருக்கிறார். 8 எழுத்து மந்திரம் திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். இப்ப தானே ஆச்சாரியனாகவும், அதாவது குருவாகவும், தானே சீடனாகவும் இருப்பாரா? அப்ப சொல்லுபவரும் அவர், கேட்டுக்கொள்ளுபவரும் அவரா? இப்படி பல இடங்களிலும் இதே கேள்வி பிறக்கும். இது அத்தனைக்கும் ஒரே பதில் தான், ஆம், அரங்கனும் அவர்தான், ராமனும் அவர்தான். எப்படியும் அரங்கன் அவர், கடவுள் அவர். ஆனா எதற்காக பூசிக்கும் பக்தனாக இருக்கிறார்னால், உலகத்தில் பக்தர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும், முன் மாதிரியாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அவரே பக்தனாகவும் இருந்து பூசித்து காட்டுகிறார். கண்ணன் எதற்காக நெருப்பை வலம் வந்தார்? கல்யாணம் பண்ணிக்கொள்ளுபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இறைவனாகவே இருந்தாலும் அக்னியை மதித்து வலம் வருவதை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத இறைவனே பண்ணி காமிச்சுட்டார்னால் அப்ப எல்லாரும் செய்வோம். இப்ப ஒருவேளை தானே தானே அக்னி, தானே தானே கண்ணன், நம்ம வலம் வராம இருக்கலாமே அப்படின்னு கண்ணன் முடிவெடுத்திருந்தா அப்ப புஸ்தகத்தில் கண்ணன் வலம் வந்தது இருக்காது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவர்கள்லாம் அப்பேற்பட்ட கண்ணனே நெருப்ப வலம் வரலையே, நான் மட்டும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார்கள். அதற்காகத்தான் வலம் வருகிறார். எதற்கு பத்ரிகாசிரமத்தில் அவரே நாராயணனாக, அவரே நரனாக, தானே குருவாக, தானே சீடனாக இருக்கிறார்? குருவா இருக்கிறது எப்படிங்கிறது அநேகமா தெரிஞ்சிருக்கும், குருக்கள்லாம் ஒழுங்கா இருப்பா. ஆனா சீடனா இருக்கிறது எப்படிங்கிறது தெரியாது. அப்பேற்பட்ட பெருமானாகவே இருந்தாலும் சீடனாக இருந்தால் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் சீடனாக இருக்கிறார். சீதை சிறைப்பட்டாள், அசோகவனத்தில் சிறைப்பட்டாள். அவளே அதுக்கு காரணத்தை சொல்லிக் கொள்ளுகிறாள். ஏற்கனவே நான் லக்ஷ்மணனை சுடுசல் சொல்லிவிட்டேன், மாரீசனை பின்தொடர்ந்து ராமன் சென்றார், லக்ஷ்மணன் சீதையினுடைய காவலுக்கு இருந்தார், சீதை லக்ஷ்மணன் இப்போ என்ன நடக்கிறதுன்னு பாருன்னு சொன்னாள். போக மறுத்தான் லக்ஷ்மணன். உடனே சட்டுன்னு சீதை, என் இடத்துல இருக்கிற ஆசையினாலே தப்பான எண்ணத்தால போகாம இருக்கியான்னு கேட்டுட்டாள். இது நியாயமா? லக்ஷ்மணனுக்கு தீய எண்ணம் இருக்குமா? அப்ப பாகவதன் இடத்துல அபச்சாரம், ஒரு மெய் அடியான இடத்திலே அபச்சாரப்பட்டாள். அதற்காகத்தான் லங்கையில போய் 10 மாசம் ராமனை பிரிய வேண்டியிருந்த குற்றமே வந்தது என்று சீதையே நொந்து கொள்ளுகிறாள். இப்ப நீங்க கேட்கலாம், மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதைக்கு போய் இத போல அபச்சாரம் வருமா? லங்கையில போய் சிறைப்படுவாள், ஒரு மெய்யடியான இடத்துல அபச்சாரப்படக்கூடாது, அவனை அஃபெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நம் போல்வாருக்கு புரியணும்னால், ஆனானப்பட்ட சீதையேவாக இருந்தாலும் அபச்சாரப்பட்டா தண்டனை தண்டனைதான் அப்படிங்கிற அளவுக்கு வச்சாதான் நாம புரிந்து கொள்வோம். அது ஒரு சாதாரண மனுஷனை வச்சு சொல்லி கொடுத்தா நமக்கு அது புரியவே புரியாது. அப்ப நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்கத்தான் பெருமானே அக்னிய வலம் வருகிறார், அவரே அரங்கனை பூசிக்கிறார், அவரே தன் திருநாமத்தை நெத்தியில் எடுக்கிறார். இப்ப பெருமானுடைய நெத்தியில திருமணம் இல்லைன்னு வச்சுங்க, அவர்கிட்ட இல்லையே, நான் மட்டும் எதுக்கு எடுக்கணும்னுவான். அலங்காரார்த்தமா அவருட்டுப்பார், தன் திருவடியை தான் நெத்தியில வச்சுக்க மாட்டார். ஆனா அந்த திருமண் காப்பு நாமம்ங்கிறது ஒரு அலங்காரம் இல்லையா, அதற்காக தன் நெத்தியிலே வைத்துக் கொள்ளுகிறார். தானே ஆச்சாரியனா, தானே சிஷ்யனா இருந்து சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும்னு உணர்த்துகிறார். இந்த பொருளில் தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வோம்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.